வாரம் ஓர் அலசல் ஆண் சங்கிலி.
மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா.
அன்பு இதயங்களே, தீபாவளி திருநாளை கொண்டாடி பரிசுகளை பகிர்ந்து மகிழ்ந்து மீண்டும் வழக்கமான வாழ்வு துவங்கியுள்ளது. குஜராத் மாநிலத்தின் சூரத் நகரில் சாவ்ஜி டோல்ஹியா என்ற பிரபல வைர வியாபாரி இந்த ஆண்டு தீபாவளி பரிசாக தன்னுடைய வைர நிறுவனத்தில் பணிபுரியும் 7000 ஊழியர்களின் மனைவியருக்கு ஹெல்மெட்டை பரிசாக வழங்கியுள்ளாராம். இவர் ஆண்டுதோறும் தீபாவளியின் போது தன் ஊழியர்களுக்கு தீபாவளி பரிசாக வீடு, கார், விலையுயர்ந்த பொருட்கள் என வழங்குவது வழக்கமாம். 3 ஆண்டுகளுக்கு முன் தன்னுடைய ஊழியர்களுக்கு 400 வீடுகள் மற்றும் 1260 கார்களை தீபாவளி போனஸாக வழங்கினாராம். டோல்ஹியா அவர்கள் தனது இந்த ஆண்டு தீபாவளி பரிசு பற்றி கூறுகையில்,
என் ஊழியர் ஒருவர் தன் மனைவியை இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றபோது விபத்தில் சிக்கினார். அந்த ஊழியர் ஹெல்மெட் அணிந்திருந்ததால் உயிர் பிழைத்தார். ஆனால் பின்னால் அமர்ந்து சென்ற அவரது மனைவி கீழே விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். எனவே பெண்களை பாதுகாக்க தீபாவளி பரிசாக ஹெல்மெட் வழங்க முடிவு செய்தேன்.
இந்தியாவின் டாடா அறக்கட்டளை நிறுவனம் இந்த ஆண்டு தீபாவளி பரிசாக புற்றுநோயாளர் சிகிச்சைக்காக 1000 கோடி ரூபாய் மற்றும் மருத்துவம் சார்ந்த ஏனைய உதவிகளையும் வழங்கியுள்ளது. அஸ்ஸாம், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம் ஆகிய 5 மாநிலங்களில் 1000கணக்கான புற்றுநோயாளர்களுக்கு தரமான சிகிச்சை வழங்கப்படுவதற்காக இந்த உதவி வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
தபால்காரர் குருசாமி என அழைக்கப்படும் குருசாமி அவர்களின் சேவைகளை பாராட்டி காரைக்குடி கம்பன் கழகம் அவருக்கு சேவா ரத்னா விருது வழங்கியுள்ளது. 8ஆம் வகுப்பை முடித்து 1940ஆம் ஆண்டில் அஞ்சல் துறையில் பணியில் சேர்ந்தவர் பி.எம். குருசாமி. பி.எம்.ஜி என்று அறியப்படும் இவர் 1942ஆம் ஆண்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் இணைந்தார். இதனால் சிறைக்கும் அனுப்பப்பட்டார். ஆனால் அங்கிருந்த சிறை காவலர் குருசாமிக்கு 16 வயதே ஆகின்றது என்பதை கண்டுபிடித்தார். இதனால் குருசாமி மீது எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. அதையடுத்து தன்னுடைய அஞ்சலக வேலையை மீண்டும் தொடர்ந்தார் குருசாமி. காலங்கள் உருண்டோடின. மண்டபம் அஞ்சல் நிலையத்தில் 1943ஆம் ஆண்டில் 4ஆம் நிலை ஊழியராக பதவியேற்றார் குருசாமி. தன்னுடைய அர்ப்பணிப்பான வேலை உணர்வால் 1985ஆம் ஆண்டில் தபால்காரராக ஓய்வு பெற்றார். தற்போது குருசாமிக்கு 91 வயதாகின்றது. ஆனாலும் பணி ஓய்வுக்கு பிறகு ஏறக்குறைய 32 வருடங்களாக தினந்தோறும் தலைமை தபால் நிலையத்திற்கு தவறாமல் சென்று தினசரி காலை 2 மணி நேரமும் மாலை 1 மணி நேரமும் தபால் நிலையத்திற்கு வரும் பொதுமக்களுக்கு உதவுகின்றார். தெரியாதவர்களுக்கு படிவங்களை நிரப்பிக் கொடுப்பது, பணத்தை கணக்கில் போடுவது, எடுத்து தருவது ஆகியவற்றை மேற்கொள்கின்றார். அத்துடன் RD ஆரம்பித்துக் கொடுப்பது, அரசின் அஞ்சலக திட்டங்கள் குறித்து கிராம மக்களிடம் விளக்குவது ஆகிய செயல்களையும் குருசாமி ஆர்வத்துடன் மேற்கொள்கின்றார். ஓய்வுக்கு பிறகு யாருமே பழைய அலுவலகத்திற்கு செல்ல மாட்டார்கள். ஆனால் அதில் குருசாமி விதிவிலக்கு. கடவுள் எனக்கு நல்ல உடல்நிலையை கொடுத்திருக்கின்றார். என்னுடைய உடல் ஒத்துழைக்கும் வரை என்னாலான சேவைகளை தொடர்வேன் என்கின்றார் குருசாமி.
மனித வாழ்வில் அன்புள்ளங்களே, 3 காரியங்கள் முக்கியமானவை என்பார்கள். இந்த 3மே கருணையுடன் இரு, கருணையுடன் இரு, கருணையுடன் இரு என்பதே. அமெரிக்காவில் ஒரு நாள் ஒரு நெடுஞ்சாலை ஓரமாக ஒரு மெர்சடஸ் பென்ஸ் கார் நின்று கொண்டிருந்தது. பழுதான அதன் சக்கரத்தை மாட்ட முடியாமல் ஒரு பெண் தவிப்புடன் வழியில் செல்வோரிடம் உதவி கேட்டுக் கொண்டிருந்தார். எல்லாருமே வேகமாக சென்று கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக சென்ற ஒருவர் அந்த பெண்ணுக்கு உதவச் சென்றார். தன்னை பார்த்து அந்த பெண் பயப்படுவதை புரிந்து கொண்டார் அவர். அதனால் அவர் கனிவான குரலில், நான் உங்களுக்கு உதவி பண்ணத்தாமா வந்திருக்கேன், ஏன் இந்த குளிர்ல வெளியே நிக்கிறீங்க, கார் உள்ளே போய் உட்காருங்க, நான் நொடியில் ஸ்டெஃபனை மாட்டித்தாரேன்னு சொல்லி கிடுகிடு என வேலை செய்து அதை மாட்டி கொடுத்தார். உங்களுக்கு எவ்வளவு பணம் தர வேண்டும் என அந்த பெண் கேட்டார். எவ்வளவு கேட்டாலும் அந்த பெண் கொடுக்க தயாராகவே இருந்தார். ஆயினும் அந்த மனிதர் ஒரு புன்னகையோடு, நான் மெக்கானிக் இல்லம்மா, இது என் தொழில் இல்லை, இது ஒரு உதவிதான், அதனால எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்கள் பத்திரமாக போங்கள் என்றார். இல்லப்பா, நீங்க இந்த நடுவழியில உதவி செய்யவில்லை என்றால் என் கதி என்னவோ, அதனால் எவ்வளவு வேணும்னு தயங்காம கேளுங்கள், கொடுக்கின்றேன் என்று அந்த பெண் சொன்னார். அதற்கு அவர், அப்படின்னா ஒன்னு பண்ணுங்க மேடம், என் பெயர் பிரைன் ஆண்டர்சன், அடுத்த முறை உதவி தேவைப்படுகிற யாரையாவது பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு கொடுக்க நினைக்கிற தொகையை அவங்களுக்கு கொடுத்துட்டு என்ன மனசுல நினைச்சுக்கோங்க, அது போதும்னு சிரிச்சுக்கிட்டு வந்த வழியை பார்த்து சென்று விட்டார் பிரைன்.
சில மைல் தூரம் போனதும் ஒரு சிறிய உணவகத்தில் காரை நிறுத்தி உணவருந்த சென்றார் அந்த பெண். அங்கு ஒரு பணிப்பெண் வேகமாக வந்து முகத்தை துடைக்க முதலில் ஒரு துண்டை கொடுத்தார். சாப்பிட என்ன வேண்டும் என கேட்டு சுறுசுறுப்பாக பரிமாறினார். அந்த பணிப்பெண் 8 மாத கர்ப்பிணியாக இருந்து கொண்டு முகத்தில் எவ்வித சோர்வுமின்றி இப்படி வேலை செய்வதை ரசித்தார் அந்த பெண். சாப்பிட்டு முடிந்ததும் அவர் $100 கொடுத்தார். அதை கொடுக்கும்போது பிரைன் ஆண்டர்சனை நினைத்து கொண்டார். அந்த பணிப்பெண் கட்டணத்தொகை போக கல்லாவிலிருந்து மீதி சில்லரை வாங்கிக் கொண்டு வருவதற்குள் அந்த பெண் வெளியேறி காரில் கிளம்பி போய்விட்டார். அடடா, மீதியை வாங்காமல் போயிட்டாங்களே என்று நினைத்துக்கொண்டே மேஜையில் பார்த்தால் கைதுடைக்கும் துணிக்கு கீழே இன்னும் $400 பணம் இருந்தது. கூடவே ஒரு துண்டு சீட்டில், மை டியர், இந்த பணம் உனக்குத்தான், இந்த சமயத்தில் உனக்கு இது தேவைப்படலாம், மற்றபடி நீ எனக்கு எதுவும் தரவேண்டியது இல்லை, ஒரு நெருக்கடியில் முகம் தெரியாத ஒருத்தர் எனக்கு உதவி செய்தார், அதன் தொடர்ச்சியாக இப்போது உனக்கு நான் செய்திருக்கின்றேன், ஒருவேளை எனக்கு நீ ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த அன்பு சங்கிலி அறந்துவிடாமல் உதவி தேவைப்படும் வேறொருவருக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் என்று எழுதி வைத்திருந்தார்கள். அடுத்த மாதம் பிரசவ செலவுக்கு என்ன செய்வதென்று அந்த பணிப்பெண்ணும் அவர் கணவரும் அதிகமாகவே கவலைப்பட்ட நேரத்தில் இந்த பணம் அவர்களுக்கு பெரிய உதவி. இரவு வீட்டுக்கு போனதும் அந்த பணிப்பெண் தன் கணவரிடம் நடந்ததை மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமாக விவரித்து, எல்லாம் நல்லபடியாக போய்கிட்டிருக்கு, கவலையை விடுங்க மைடியர் பிரைன் ஆண்டர்சன் என்று சொன்னாராம்.
ஸ்கேட்போர்ட் விளையாட்டில் புகழ் பெற்றவர்தான் பிரைன் ஆண்டர்சன். இந்த உண்மை நிகழ்வை கேட்கும்போது, அன்புள்ளங்களே, உதவி தேவைப்படும் ஒருவருக்கு நாமும் உதவ வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகின்றது அல்லவா? தக்க நேரத்தில் யாருக்கோ நாம் செய்த உதவி நமக்கு உதவி தேவைப்படும் போது வேறு யாரோ ஒருவர் வழியாக கிடைக்கின்றது. இது பலரின் அனுபவமும் கூட. நாம் வாழ்வதே மற்றவரால் தான். யாரோ ஒரு விவசாயி நாம் உண்ணும் உணவை தயாரிக்கின்றார், யாரோ ஒரு தொழிலாளி நாம் உடுத்தும் ஆடைகளை தயார் செய்கின்றார். இவ்வாறு நாம் சாப்பிட, உறங்க, குளிக்க, வாழ்வில் வளர, கல்வி பெற, வேலை கிடைக்க, இப்படி ஒவ்வொன்றுக்கும் யாரோ ஒருவரின் வியர்வை சிந்தப்படுகின்றது. ஆதலால் பெற்ற வாழ்வுக்கு நன்றி சொல்லி நாம் பெறும் அன்பு தேங்கிவிடாமல் அது அடுத்தவருக்கும் ஆற்றப்பட செய்வோம்.
அயலவர் மீது அன்பு கூறுங்கள், அப்போது உங்களை நீங்களே அன்பு கூற ஆரம்பிப்பீர்கள். அடுத்தவருக்கு உதவும் போதுதான் தன் மீது அன்பு பெருகும். நம் அன்பு சங்கிலி நீளத்தில், ஆழத்தில், அகலத்தில் எல்லா பக்கங்களிலும் விரிவடையட்டும்.
ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆறுதல் தந்தார், ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆதவன்னே ஆறுதல் தந்தார். துயரினில் மூழ்கி மடிந்திடும் வேளை துணையாக வந்தார், துயரெல்லாம் மறந்தே துணையாக வந்தார், துயரெல்லாம் மறந்தே. போற்றுவேன் தேவா போற்றுவேன், உன் திருவடி பணிந்து போற்றுவேன். போற்றுவேன் தேவா போற்றுவேன், உன் திருவடி பணிந்து போற்றுவேன். மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உன்னருள் தேடி உன் பதம் வந்தே உலகாளும் தேவா உன்னருள் தந்தா உன்னருள் தேடி உன் பதம் வந்தே உலகாளும் தேவா உன்னருள் தந்தா உனக்காக வாழ உறவெல்லாம் தூரந்தேன் அழியாத உறவா எனில் வந்து சேர்ந்தாய் அழியாத உறவா எனில் வந்து சேர்ந்தாய்
போற்றுவேன் தேவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவேன்.
வரும்போர் அலசல் அன்பு சங்கிலே இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.